அடுத்து ஒரு கேள்வி ஐயா, திரையுலகம் பத்தி. திரையுலகத்தில் உள்ள பிரபலங்களோடு உங்களுக்கு மிகவும் நெருக்கம் உண்டு, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்து நீங்க திரைப்படங்களுக்கு பாடல்கள் எல்லாம் எழுதலையே, அதுக்கு என்ன காரணம்?
நான் ஏற்கனவே எனக்கு தமிழ் சினிமா மேல் கடுமையான எதிர்ப்பு இருந்தது சின்ன வயசுல இருந்தே. காரணம், வெளிப்படங்கள் பார்த்தேன் நிறைய. மலையாள படங்கள் தான் மிக அற்புதமான, உலகத்திலேயே சிறந்த படங்கள் என்பது என்னுடைய கருத்து. அந்த மலையாள படங்கள் பார்த்தனால தமிழ் படங்கள் எதுவுமே பிடிக்கல. தமிழ் படங்களை கடுமையாக விமர்சனம் செய்துட்டு இருந்தேன். ஆனா தமிழ்ல வந்து தமிழ் திரைப்பட மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய கமல்ஹாசன் போன்றவர்கள், சத்யராஜ் போன்றவர்கள், மணிவண்ணன் போன்றவர், நிறைய பேர் நமக்கு இப்ப இருக்கிற இளைஞர்களான நண்பர்கள், வேண்டியவர்கள். காரணம், அவங்க எல்லாம் வந்து கதிர் ஜிப்ரான் எல்லாம் படிக்கிறாங்க இப்ப இருக்கிறவங்க. எனக்கு அது மேல் ஏற்பட்ட வெறுப்பு காரணமாக தமிழ் பாடல் எழுதுவதில்லைன்னு முடிவு செய்வேன். தமிழ் சினிமாக்கான பாடல் எழுதுவதில்லை முடிவு செய்த கமல் கூடவே இத்தனை வருஷம், 10-30 வருஷத்துக்கு மேல இருந்தும் கூட அவர் பாடல்கள் வந்து மயிரமுத்து எழுதினாலும் வாரி எழுதினாலும் என்கிட்ட தான் வரும். நானும் கமல் தான் அதை பார்ப்போம். நான் பாட்டு எழுதல, எனக்கு அது பிடிக்கலையா, சுத்தமா வெறுத்து போச்சது. தமிழ் சினிமாவில் பாடல் எழுதுவது இல்லைன்னு கமல்கிட்டயே சொல்லிட்டேன் நான். அதனாலதான் அவர் படத்துல கூட நான் எழுதல, அது எனக்கு பிடிக்கல. அது என்னமோ ரொம்ப செயற்கையாகவும், இப்போ ஒரு மலையாள பாட்டு எடுத்தா என்ன பிரமாதமா இருக்கு ஐயா, சொற்கள் எல்லாம் சங்க சொற்களா இருந்தது. சக்கரவர்த்தினி நினக்கு ஞான் எந்த சில்ப கோபுரம் திறந்து நக்ன பாதகம் புறத்து வைத்து நீ நக்ன பாதையாய் அகத்து ஒரு, அப்படியே சங்க தமிழங்க ஐயா. சங்க தமிழ் நான் சில்ப கோபுரம் திறந்தேன், உன் பாதுகைகளை வெளியே வைத்து விட்டு நிர்வாண கால்களால் நடந்து உள்ளே வான்னு கூப்பிடுறா. இந்த மாதிரியான பாடல்கள், மலையாள பாடல்களை எடுத்து பார்த்தா அவ்வளவும் கவிதையாக இருக்கிறது, அவ்வளவும் சங்கத்தமிழாக இருக்கு. ரெண்டு ஒரு சம்ஸ்கிருத சொல் தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து நம்ம ஆட்களுக்கு படிக்கல, நம்ம ஆட்கள் சங்கத்தமிழையும் பாடல் எழுதுறவங்க படிக்கல. கண்ணதாசன் ஒருவருடைய வீச்சு அதிகமா இருந்தது, சொற்கள் அது அதிக அழகாக இருந்தன, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது.
அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இப்போதைய கவிஞர்கள் எழுத்து அல்லது கவிதை வந்து இலக்கிய தரம் இல்லை அப்படின்னு பொருள் கொள்ளலாமா? அப்படியா?
இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு, இல்ல சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 5-6 பேர் இருக்காங்க பாருங்க, நம்ம இறந்து போன தம்பி கபிலன், இளைய கம்பன், இளைய பாரதி, பழனி பாரதி, 5-6 பேர் இருக்காங்க ஐயா. அவங்க எல்லாம் நல்ல தமிழ் படித்தவங்க. அவங்க வந்து சினிமா பாட்டு எழுதணும்னு போனவங்க அல்ல. அது சினிமம் பாட்டு எழுதுக்கு முன்னாடி எங்கிட்ட கவிதை தொகுதியை கொண்டாந்து கொடுப்பாங்க. இன்னொன்னு கூட அப்படின்னா, எதுக்கு ஏதாவது சினிமாக்காரன் கொடுத்து எனக்கு சிபாரிசு கேட்க போறீங்களான்னு முத்துக்குமார் சண்டைக்கு வருவான். அதுக்காக போல அவங்க ஏற்கனவே கவிதை தொகுதி எழுதி வேற தொழில இருந்தாங்க அவங்க. அப்புறம் அவர் நல்ல வாய்ப்பு கிடைச்சது, சந்தர்ப்பம் கிடைத்த போது எல்லாரும் உள்ள போனாங்க. கமலால் தான் எல்லாரும் உள்ள போனாங்க. அதனால நல்லா எழுதுறாங்க. ஆனால் அவர்கள் வந்து இப்போது இருக்கிற டைரக்டர்கள், மூத்த டைரக்டர்கள், அப்புறம் ப்ரொடியூசருக்காகவும் கூட இவங்க அசிங்கமா பாட்டு எழுத வேண்டி வருது. கொஞ்சம் இந்த வார்த்தையை போட்டு எழுதுங்க, அந்த அந்த கம்போசிங் அன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க தபிலை வாசிக்கிறவங்க கூட சொல்லி சொல்லுவான், ஐயா இந்த வார்த்தையை போட்டுக்கோங்கம்மா, அவ்வளவு எரிச்சலா வரும். அவ்வளவு மோசமான முறையில் தான் பாடல்கள் வந்து உருவாகுது. நீங்க இதுல மலையாள படத்துல பாட்டா கவிதை, அந்த சிறையும் இல்லைங்க, மேல கவிதை, கீழே ஓஎன்வி குரூப், அவ்வளவுதான். பாடலாசிரியர் அல்ல, பாட்டு எழுதுகிறவர் அல்ல, அவருடைய கவிதையை எடுத்து நாங்கள் பாடல் செய்கிறோம். என்ன மரியாதை பாருங்க, அந்த மரியாதை இங்க இல்ல. அதனால தமிழ் பாடல்கள், சினிமா பாடல்கள் அவ்வளவு நன்றாக இல்லை. கொஞ்சம் நம்ம தம்பிகள் அப்பப்போ சுதந்திரம் கிடைக்கும் போது அழகா எழுதிடுவாங்க, அவ்வளவுதான், தப்பிடுவாங்க அவங்க.
அடுத்த ஐயா, நீங்க வந்து இப்ப மொழியாக்கம், தமிழாசிரியர், நாடகம், அரசியல் போராட்டம் அப்படின்னு என்னென்ன துறைகள் எல்லாம் எல்லாத்துலயுமே நீங்க கால் பதிச்சிருந்தா கூட, கவிதையே உயிர் மூச்சு அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறீங்க. அப்படி என்ன கவிதை மேல அவ்வளவு பிரியம் உங்களுக்கு?
பிரியம் இல்லைங்க ஐயா, அது வருது அவ்வளவுதான். நான் இப்போது வந்து யாராவது இதுக்காக ஒரு கவிதை எழுதுங்கன்னா எனக்கு வராதுன்னு சொல்லிடுவேன், அப்படி எழுதுறதே இல்லை. அதனாலதான் கவியரங்கங்களுக்கு போறதில்லை. கவியரங்கங்களுக்கு கூப்பிட்டா நாங்கள் இப்போ சமீபத்தில் என்ன எழுதி இருக்கிறோமோ நீங்க நேரத்தை குறிப்பிடுங்கள், அதற்குள் படிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் சொல்வதை நான் எழுத முடியாது. எனக்கு ஏதாவது உறுத்தல் ஒன்று தோன்றினால் அது பற்றி எனக்கு கவிதை வரும், வராமல் போனால் விட்டு விட வேண்டியதான். இப்ப வந்து கவிதை வந்து வருதுங்க ஐயா பழக்கத்தினால. அது எனக்கு சொல்ல போனா செந்தமிழும் நாப்பழக்கம் பாருங்க, வைத்த கவிதை மனப்பழக்கம்னு மாத்திக்கலாமான்னு தோணுதுங்க ஐயா. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்த கவிதை மனப்பழக்கம்னு சொல்லலாம். நீங்க அப்படியே யோசிச்சுட்டே இருங்க, ஒரு 10-15 நாளைக்கு நல்ல நம்ம இளைஞர்கள் எழுதிய கவிதைகள் படிச்சுட்டே இருந்தா உங்களுக்கு அப்படியே தோணுங்க ஐயா, தன்னை போல வரும். அது ஒரு பழக்கம், அதனால அது வந்து வர்றதுனாலதான் எழுதுறேனே ஒழிய அது மகாகவியாகணும் பெரிய காவியம் எழுதணும் நான் பெரிய கவிஞனாக புலப்படுத்தணும்ங்கிறது அல்ல. ஆனா உண்மை என்னன்னா எனக்கு கவிதையை விட நாவல் தான் பிடிக்கும் இல்லையா. கவிதை எனக்கு உயிராக இருக்கலாம் வரலாம், எனக்கு திடீர்னு கவிதை வரலாம், ஆனால் எனக்கு விருப்பப்பட்டது நாவல் வடிவம் தான். என்னால் நாவல் எழுத முடியவில்லை. எல்லாருடைய நாவலும் நான் வாங்கி வாங்கி படிக்கிறேன், நிறைய ஆங்கில நாவல்கள் நிறைய படிக்கிறேன், மற்ற மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு வந்து தமிழுக்கு வந்த எல்லா புத்தகங்களையும் படிக்கிறேங்க ஐயா. நாவல் வடிவம் தான் இனி வருங்காலத்தில் எல்லாரையும் கவரும் அப்படிங்கிறது என்னது. கவிதை வந்து குறுகணும் ஐயா. நம்ம இவங்க மூணு வரியில் எழுதுறாங்க பாருங்க, ஐக்கோம் ஐக்கோ மாதிரி, அது மாதிரி லிங்கோன்னு கூட அவர் எழுதுறாரு, அவ்வளவு கீழே வரணுங்க ஐயா. மான் குடிக்கும் நீரில் புலியின் பிம்பம் அவ்வளவுதானுங்க ஐயா, ஒரே வரி. லிங்கு லிங்குசாமி எழுதுறது பாருங்க, திரைப்பட இயக்குனர். மான் குடிக்கும் நீரில் புலியின் பிம்பம் அதோட நின்று போச்சுங்க ஐயா ஒரே வரியில. நம்ம யோசிக்கலாம், அது வந்து பயந்து பயந்து தோன்றுகிறதா, நிஜமாகவே பக்கத்தில் இருக்கிறதா, அது என்னன்னு நம்ம நிறைய யோசிக்கிறதுக்கான விஷயங்களை இது இந்த இளைஞர்கள் ஒரு வரியில் சொல்றாங்க. அது மூணு வரி கூட போச்சுங்க ஐயா. அப்ப கவிதை தன்னுடைய தளத்தை மேலே கொண்டு போகிறது. பழைய தளத்திலிருந்து ரெண்டு வரி மூணு வரிக்கு வந்து திருக்குறளை விட ஒரு வரியா வந்து அதுக்கு வந்து கேரளா மறுபடியும் கேரளாவையும் நான் மறுபடியும் சொல்றேங்க ஐயா. புதுக்கவிதைக்கு பிறகு என்ன அப்படின்னு கேக்குறீங்க. புதுக்கவிதைக்கு பிறகு அகவிதைன்னு அவன் எழுதுறான். புதுக்கவிதைக்கு பிறகு அகவிதை அகவிதா. அப்படி அகவிதான என்ன, கவிதை அல்லாத ஒரு கவிதை. எப்படி, வார்த்தைகளில் எந்த விதமான கவித்துவம் இல்லாமல் எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, சொல்லுகிற விஷயமே கவித்துவமாக இருக்க வேண்டும். ஒரு கவிதை சொல்றேங்க ஐயா, மலையாள கவிதை, தமிழ்ல சொல்றேன் ஐயா. 40 வயதை கடந்தவர்களையெல்லாம் சுட்டு தள்ளிவிட வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஐயா. இப்பொழுது எனக்கு 40 வயதாகிவிட்டது, என்னை விட்டு விடுங்கள். எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாக இருக்கு, என்னை விட்டு விடுங்கள், அவ்வளவுதாங்க ஐயா. இதுல எந்த, இப்ப நான் வந்து இது எப்படி அந்த வார்த்தையில சொல்லல, நீங்க இதை கேட்டு இன்னொரு நண்பனிடத்தில் வேற வார்த்தைகளும் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் இந்த கவித்துவம் உள்ள போயிட்டே இருக்கு ஐயா. வார்த்தைகளில் இல்லை கவிதை, இதானுங்க அகவிதா. அப்படி சொல்ற மாதிரி எழுதுறாங்க ஐயா, அது வருங்க ஐயா, தமிழ்ல வரும் ஒரு வரி கவிதை அப்படி தூக்குற மாதிரி இருக்குங்க ஐயா. நாட்டையே தூக்குற மாதிரி, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி வருங்க ஐயா வருங்காலத்துல. அறிவியல் வரும்போது அறிவியல் வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வளருங்க ஐயா. நம்ம கையில இப்ப பாருங்க ஐயா, ஆஸ்திரேலியா இருந்து நம்ம பேசுறோம், என்ன எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது, என்ன ஒரு அதிசயம் இது. ஆனா இது ஒரு சைத்தான்னு நான் சொல்றேங்க ஐயா. எந்நேரமும் பாக்கெட் இருந்துகிட்டு ஏதாவது அடிச்சுக்கிட்டு நம்மளை இடையூறு செய்து கொண்டே இருக்குது, ஒரு குட்டிச்சாட்டான். இப்போ நமக்கு உதவியா இருப்ப இதுவே, நான் இதன் கையில் சிக்கிக் கொண்டேன், இந்த குட்டிச்சாட்டான் என்னை ஆட்சி ஆளுகிறது. எல்லா இளைஞர்களும் ஐயா தமிழ்நாட்டுல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, எல்லா பெண்களும் காதில் இதை வைத்துக் கொண்டு தெருவில் போய்கொண்டே இருக்கிறார்கள், இந்த காட்சியை பார்க்கிறாங்க ஐயா. அப்ப இவர்களுக்கு இந்த கேட்ஜெட்டுக்கு அடிமையாகிவிட்டார்கள் இந்த அறிவியல். ஆனால் இந்த அறிவியல் நமக்கு உதவுகிறது. இந்த இருமுனை போராட்டத்தில் மனிதன் வெல்கிறானா அறிவியல் வெல்கிறதாங்கிறது தெரியல. இதுக்கு இடையில மொழி சிக்கிட்டு படாத பாடு முழுது பாருங்க ஐயா, நிலைமை எப்படி இருக்கு, ரொம்ப சிக்கலுங்க. வாழ்க்கையே பெரிய சிக்கல், அதை வெளுத்து வெளிப்படுத்துகிற மொழியும் சிக்கலாகும், அதுவும் சுருங்கும், அதுவும் இல்லாமல் கூட போகும். அப்புறம் வார்த்தைகள் ரெண்டு வார்த்தை சொல்லி போட்டு இந்த மூணாவது வார்த்தையில் தான் அர்த்தம் இருக்குன்னு கூட வரும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் சொல்லப்படாத வார்த்தையில் இருக்கிறது கருத்துன்னு கூட வருங்க ஐயா. என்ன வருன்னு சொல்ல முடியலைங்க ஐயா. ஆனா மகிழ்ச்சியா இருக்கு, இந்த போராட்டத்துக்கு நடுவில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டு இதோடு போராடி கொண்டு இந்த அதிசயங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. அதனாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், உயிரோடு இருக்கிறோம்ங்கிறத விட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறத ஒரு ஒரு ஆனந்தமான விஷயம் தான். இல்லைன்னா தப்புன்னு இருக்கலங்க ஐயா வாழ்க்கையே.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் கவிஞர் புவியரசு அவர்கள். ஒரு எங்களுக்காக உங்களுக்கு மிகவும் பிடித்த கவிதை, நீங்க எழுதின கவிதையில ஒரு கவிதையை வந்து வாசிக்க முடியுமா எங்களுக்காக?
நகராத புள்ளி கோடாகாது, நகராத புள்ளி கோடாகாது, அவ்வளவுதான் ஐயா. அது அவ்வளவுதான் கவிதை ஐயா. நான் ஒரு கவிதை ஒன்னு சொல்றேன் ஐயா,
சொல்லுங்க.
ஞாயிற்றுக்கிழமை விற்பனைக்கு இல்லைன்னு எழுதுனாங்க ஐயா, அவ்வளவுதான் ஐயா. ஒரு தமிழாசிரியர் படித்து விட்டு ஏயா ஞாயிற்றுக்கிழமை தான் கடையெல்லாம் இருக்காது அப்படின்னா பெரிய இதாக எழுதி இருக்கிறேன்னாரு. ஐயா ஞாயிற்றுக்கிழமை விற்பனைக்கில்லைன்னு எழுதியிருக்கிறேன். ஐயா ஞாயிற்றுக்கிழமை விற்பனைக்கில்லை, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விடுங்க, ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்ற ஒரு தவிப்பை ஞாயிற்றுக்கிழமை விற்பனைக்கில்லைன்னு வேடிக்கையா சொல்றோம். அதை கூட புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம ஒரு பெரிய கொடுமை. பள்ளிகளுக்கெல்லாம் போறங்கய்யா, தமிழ்நாட்டு நிலைமை உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்சம் வெக்கமாத்தான் இருக்குது. ஆசிரியர்கள் படிப்பதை நிறுத்தி விட்டார்கள், அவ்வளவுதாங்கய்யா நம்ம ஸ்டேட்மெண்ட். எல்லா ஆசிரியர்களும் கம்ப்ளீட்டா நிறுத்தியாச்சு. பசங்க பரவாயில்ல, படிக்காத அரகுர பசங்க இருக்காங்க பாருங்க. ஒரு சைக்கிள் கடையில வேலை செய்யறவன், ஒரு கூரியர் கொண்டு போய் கொடுக்கற பாய், ஒரு கடையில பொட்டலம் அடிச்சு கொடுக்கற இவன் தேவையில்லையா, அரகுர படிப்பாளர் படிக்கிறான், இலக்கியங்களை படிக்கிறான், எழுதுறான், என்னமோ பண்றான். இந்த மேல்மட்ட படிப்பு என்ற படிப்பு படிக்கிறவன எல்லாருமே இலக்கியம் படிப்பதையோ அது கதை படிப்பதையோ ஒரு நாவல் படிப்பதையோ எல்லாம் கவிதை படிப்புல விட்டுட்டாங்க. இப்ப நாங்க போய் 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 தூண்டி வாங்க தெரு நாடகம் போடலாம், 25 பேர் வாங்க பயிற்சி கொடுக்கறோன்னு தெரு நாடக பயிற்சி கவிதை பட்டறை இதெல்லாம் நடத்தி படாத பாடுபட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் வந்தவொடனே அந்த 25 பேர் அதை மறந்துடுறாங்க. காரணம் இங்கிலீஷ் மீடியம் தான் ஐயா, ஒரே காரணம். அவர் நம்முடைய மண்ணை விட்டு, நம் பண்பாட்டை விட்டு, நம் கலாச்சாரத்தை. இப்ப இங்கிலீஷ் எல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன், ரஷ்யனும் படிச்சிருக்கேன், அது வந்து ஒண்ணுமே நம்ம தாய்மொழி பத்தி எதுவுமே பாதிக்குதுங்களா? அதெல்லாம் தமிழை கொண்டாடலான்னு தானே இருக்கு. எனக்கு மலையாளம் நல்லா தெரியும் ஐயா, பல மொழிகளை படிச்சிருந்தாலும் தாய்மொழி போகலீங்களே ஐயா. இலங்கை நமக்கு ஒரு நல்ல உதாரணம் ஐயா. தமிழ்ல வந்து ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தாங்க, பிரபாகரெல்லாம் பிரச்சனைகளுக்கு முன்னாடி வந்தாங்க. ஐயா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு பாட புத்தகம் வேணுமான்னு கேட்டாங்க. வெக்கமா இருந்தது, மெடிக்கல் படிப்புக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமா, இன்ஜினியரிங்க்கு உங்களுக்கு தமிழ்ல வேணுமான்னு கேட்டாங்க. அவங்க படிச்சு உலகமெல்லாம் போயிருக்காங்க ஐயா, நல்லா என்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்க முடியும், எதிரையும் முடியும்.
எதிர்கால கனவு அல்லது இதை செய்ய வேண்டும், நான் இதை வந்து என்ன ஒரு லட்சியம் அல்லது கனவு அப்படிங்கிற மாதிரி எதை வச்சிருக்கீங்களா? சாதிக்கணும், இதையும் சாதிக்கணும்.
இல்ல இல்ல இல்ல, எனக்கு அது இல்லைங்கய்யா, எந்த கனவும் இல்லை. இந்த ஓசோ மாதிரி தான், இந்த நிமிடத்தில் உங்களோட பேசுறதுக்கு இது ஆனந்தமயமான சொர்க்கம், சொர்க்கம் மணித்துடிகள், அவ்வளவுதான். அப்பப்போ அப்பப்போ எது வருதோ அதை வாழ்ந்து கொண்டே போவோம். இது பிரம்மாண்டமா சாதிக்கணும், சமூகம் சாதிக்கணும். சமூகம் தன்னுடைய தன்மானத்தை காத்துக்கொண்டு, தன்னுடைய தாய்மொழியில் கற்று, மற்ற மொழிகளையும் கற்று, உலகத்தோடு தொடர்பு கொண்டு, கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து. இப்போ ஐயா ஒன்று சொல்லிடுறேங்க ஐயா, நேரமான பரவாயில்ல. இந்த நம்ம கூலிங் கிளாஸ் போடுறவங்கள நல்ல பெரிய கருப்பு கண்ணாடி போடுறாங்க இல்லைங்கய்யா, இப்போ வந்து அதுல ஏதோ ஒன்று வந்திருக்கு, போட்ட கம்ப்யூட்டரே அதுல பாத்துக்கலாம்னு சொல்லி வந்திருக்கு ஒண்ணு இல்லைங்களா ஐயா. கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு ஓரத்தில் ஒரு பட்டன் தட்டினா அதுல கம்ப்யூட்டரே எல்லாமே வரும்னு. அதை வந்து கிபி 2000 நாவல்ல 1800-1900 டாக்டர் மு வரதராசனார் மூவா அவர்கள் எழுதியிருக்காங்க, அளவளாவின்னு பேர் வச்சிருக்காருங்க ஐயா. ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நீங்க சைடு ஒரு பட்டன் அமுத்தினா உங்க நண்பருக்கு கிளிக்கணும், அவருக்கு அந்த ஒரு அவர் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தா உடனே அதை அமுத்தினார்னா அவர் எங்க இருக்காரோ அதை பார்க்கலாம், நீங்க எங்க இருக்கீங்களோ அதை அவர் பார்க்கலாம், ரெண்டு பேரும் பேசிக்கலாம், அளவலாவி கொள்ளலாம். அது வருங்கய்யா, நிச்சயமா வரப்போகுது, கண்டிப்பா வரப்போகுது. ஆனால் அதுக்கு பேர் அளவலாவின்னு வராது, ஏன்னா அது தமிழன் கண்டுபிடித்தான், அதனால்தான் அளவலாவி என்று பெயர் வந்தது அப்படின்னு மூவா எழுதுறாரு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஆஸ்திரேலிய தமிழர்கள் யாராவது கண்டுபிடித்தா அதுக்கு அப்படிதான் பேர் வைப்பாங்க. எனக்கு வெளிநாட்டுக்காரர்கள் தமிழர்கள் மேலதான் மிகப்பெரிய நம்பிக்கை. ஐயா விட்டுறாதீங்க ஐயா, உங்களாலதான் நாங்க தமிழை கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு.
மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி ஐயா. அது ஒரு மாபெரும் சாதனையாளரோட நாங்க பேசிட்டு இருக்கிறோம், மாபெரும் கவிஞரோட பேசிட்டு இருக்கிறோம். மொழிபெயர்ப்பு, அதாவது எல்லா விஷயங்களும் நிறைய பேர் செஞ்சா கூட இந்த மொழிபெயர்ப்புங்கிற விஷயத்த வந்து நிறைய பேரால செய்ய முடியாது. அது வந்து ஒரு தனித்திறமை, அது அதை வெளியில கொண்டு வர்றது வந்து
ஆசைங்க. ஐயோ பெரிய ஆசைங்க அது, ஐயோ இது சொல்லணுமே, எல்லாருமையா இருக்குது இது சொல்லணுமே அப்படிங்கிற ஆசையினாலதான் இந்த மொழிபெயர்ப்பே வருதுங்க. அது சைவரப்பட்ட நல்லதான், நல்லா சொல்லிட்டா.
மிக நன்றி ஐயா, தொடர்பில் இருப்போம்.
நன்றிங்க, நன்றி.